வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
உங்களது உணவு செய்முறைகளை செய்து ரசித்து ருசித்து உண்டு மகிழ்ந்திருக்கிறோம். இன்று ஒரு வித்தியாசமான அம்சத்தோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நீங்கள் சமையல் கலை நிபுணர் மட்டுமல்லாமல் ஒரு அழகு கலை நிபுணரும் கூட. எனவே இன்று அழகு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாம், நிச்சயமாக அழகு சம்பந்தப்பட்டு நான் நிகழ்ச்சி நடத்தி பல காலங்கள் ஆகிவிட்டன. இதற்கு முன்னர் இந்தியாவில் இருக்கும்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடத்தியது உண்டு. அதன் பின்னர் இங்கு வந்த பிறகு என்னுடைய வகுப்புகளில் நடத்தியது உண்டு. இப்பொழுது சில கால இடைவெளிக்கு பின்னர் அழகு குறிப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறேன். அதுவும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. அழகு என்று கூறும் போது எல்லோருக்குமே அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு அழகிய மலரை பார்க்கும் போது நாம் மனம் குதூகலிப்பது இல்லையா? ஒரு அழகிய நேர்த்தியான ஒரு சுத்தமான வீட்டினுள் நாம் செல்லும் போது நமது மனதுக்குள் நம்மை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி தோன்றுவதில்லையா? அது போன்றுதான் நேர்த்தியாக அழகாக தம்மை அலங்கரித்துக் கொள்பவர்களை காணும் போது நமது மனதுக்கு சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்றது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ரேணுகா?
நிச்சயமாக அழகாக இருக்க வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இல்லை? அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன?
அது சரி, நம் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு அழகு நிச்சயமாக குடிக்கொண்டிருக்கின்றது. சிலரது அகத்தின் அழகே அவர்களுக்கு முக அழகாகின்றது. அழகு என்பது பார்ப்பவர்களின் கண்களையும் பொறுத்தது என்றும் கூறலாம். சிலர் தமக்கு ஏற்றால் போல இலேசாக ஒப்பனை செய்து கொள்வார்கள். இதுவும் அவர்களுக்கு அழகாகத்தான் இருக்கின்றது. இப்படி அழகின் பரிமாணங்கள் பல எனலாம். அழகுக்கு நாம் மிக சுலபமாக வரைவிலக்கணம் கூறிவிட முடியாது. ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும், அழகு, அழகுபடுத்திக் கொள்வது, ஒப்பனை செய்து கொள்வது எல்லாமே அளவோடு இருந்தால் மட்டுமே அது சோபிக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாவது என்பது எல்லோரும் அறிந்தது. அளவுக்கு அதிகமான ஒப்பனை அலங்கோலத்தையே ஏற்படுத்துகின்றது. எனவே ஒப்பனை என்பது ஒருவரது சர்மம், நிறம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அதற்கேற்றால் போல கச்சிதமாக அமைய வேண்டியது அவசியம்.
இதற்கு ஒரு உதாரணம் ஒன்று குறிப்பிடுங்கள்.
உதாரணத்துக்கு நமது முகத்தையே எடுத்துக்கொள்வோம். நாம் முகத்துக்கு ஒப்பனை செய்து கொள்வதற்கு முன்னர் நமது சருமம் நல்ல நிலையில் இருக்கின்றதா என்பதனை முடிவு செய்து கொள்ள வேண்டும். சருமம் நல்ல நிலையில் பளபளப்பாக இருக்க வேண்டுமானால் நாம் நமது சருமத்தை தக்க முறையிலே பாதுகாக்க பழகிக் கொள்ள வேண்டும். எனவே நமது சருமத்தை பாதுகாக்கின்ற வழிமுறைகளை நாம் முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஒப்பனைக்கு முதல் நாம் நமது சருமத்தை பாதுகாக்கின்ற வழியைத்தான் முதல் பார்க்க வேண்டும்.
சரும பாதுகாப்பு பற்றி சொல்கிறீர்கள். இந்த முகச்சரும பாதுகாப்புக்கென கடைகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றன?
சரும பாதுகாப்புக்காக இன்று கடைகளில் பலவிதமான அழகு சாதனங்கள் விற்பனைக்கு உள்ளன. விலை அதிகமானவை, விலை குறைந்தவை என நமது வசதிக்கேற்ற வகையிலே இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அழகு சாதனங்களுள் சருமத்தை சுத்திகரிக்கக்கூடிய சில சாதனங்களும் உண்டு. இவற்றுள் ஃபேஷியல் ஸ்க்ரப், டோனர், மாய்ஸ்சரைசர் போன்றவற்றில் பல வகைகள் உண்டு. இவற்றை நேரடியாக உபயோகப்படுத்தும் முன்னர் அது நமது சருமத்துக்கு ஒத்து வருகின்றதா அல்லது ஏதேனும் ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடுமா என்பதை தெரிந்து கொண்டு உபயோகிப்பது சிறந்த முறை என்று நான் கூறுவேன். எந்த ஒரு அழகு சாதன பொருளாக இருந்தாலும் முதலில் அதை நமது கையில் மணிக்கட்டுக்கு அருகில் கொஞ்சமாக பூசி பார்த்து அது நமக்கு ஒத்துக்கொள்கிறது என்று தெரிந்து கொண்ட பின்னரேயே நாம் உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றுள் ஃபேஷியல் ஸ்க்ரப் எனும் சாதனம் நமது முகத்தில் படிந்திருக்கின்ற அழுக்கு, எண்ணெய், தூசி போன்றவற்றை அகற்றி விடுகின்றது. சாதாரணமாக முகத்துக்கு உபயோகிக்கின்ற சவர்க்காரத்தை விட நமது சருமத்தில் இருக்கின்ற அழுக்கினை போக்கின்ற தன்மை இந்த ஃபேஷியல் ஸ்க்ரப்புக்கு உண்டு.
சரி, ஃபேஷியல் ஸ்க்ரப்பை எப்படி சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று விளக்குங்கள்.
முதலில் குளிர்ந்த நீரினால் முகத்தை நன்றாக அலம்பிக் கொள்ள வேண்டும். கண்களை மூடிய வண்ணம் கண்களை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்த்து முகத்திலும் கழுத்து பகுதியிலும் இந்த ஃபேஷியல் ஸ்க்ரப்பினை பூசி விரல்களினால் ஓரளவு அழுத்தமாக தேய்க்க வேண்டும். அதாவது இந்த ஸ்க்ரப் வந்து ஒரு கலியை போன்றிருக்கும். எனவே அதை முகத்திலும் கழுத்திலும் நீங்கள் பரவலாக ஓரளவு அழுத்தமாக தேய்க்க வேண்டும். 5 நிமிடங்கள் கழித்து ஒரு ஈரத் துணியினால் இதை முற்றாக துடைத்து எடுத்துவிட வேண்டும். பின்னர் மீண்டும் குளிர்ந்த நீரினால் முகத்தை அலம்பி முகத்தை துடைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஃபேஷியல் ஸ்க்ரப் உபயோகிப்பதனால் நமது முகத்தில், அதாவது முகத்தின் சருமத்தில் உள்ள துளைகள், நமது சருமத்தில் துவாரங்கள் இருக்கின்றன, நீங்கள் அறிவீர்கள், இந்த துளைகள் திறந்து கொள்கின்றன. இந்த துளைகளை ஆங்கிலத்தில் நாம் போஸ் என்று கூறுவோம். இவற்றை பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வருவதற்குத்தான் டோனர் எனும் ஒரு பொருளினை, அழகு சாதன பொருளினை நாம் உபயோகிக்கின்றோம்.
டோனர் மற்றும் மாய்ஸ்சரைசர் இவற்றையும் எப்படி சரியான முறையில் பயன்படுத்துவது என்று சொல்லுங்கள்.
டோனர் ஒரு களி போன்று இருக்காது, இது தண்ணீர் போன்று இருக்கும். கைகளில் சில துளிகள் டோனரை எடுத்து முகத்திலும் கழுத்திலும் விரல்களினால் அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது டோனரை நீங்கள் கையில் எடுத்து முகத்தில் எல்லா பகுதியிலும் பூசக்கூடாது, முகத்தில் வைத்து விரல்களினால் அழுத்தி அந்த இடங்களில் அதை பதிய வைக்க வேண்டும். இந்த டோனரை பூசும் போது முகத்திலும் சருமத்திலும் ஒரு இறுக்கம் ஏற்படுவதை நீங்கள் உணரலாம். அதாவது திறந்து கொண்ட அந்த துளைகள் மீண்டும் மூடிக்கொள்கின்றன என்பது இதன் அர்த்தம். ஃபேஷியல் ஸ்க்ரப்பினால் பூசும் போது விரிவடைந்த சருமம் இப்போது டோனர் உபயோகிக்கும் போது இறுக்கம் அடைவதை நாம் உணர்கிறோம். சில நிமிடங்களின் பின்னர் மாய்ஸ்சரைசர் எனப்படுகின்ற ஒரு கிரீமினை முகத்திலும் கழுத்திலும் பரவலாக பூச வேண்டும். இந்த செய்முறையானது சர்வ சாதாரணமாக நாம் தினமும் காலையிலும் இரவிலும் படுக்கைக்கு செல்லும் முன்னரும் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம். சில சமயங்களில் காலையில் அவசர வேலைகளுக்கு மத்தியில் இதற்கான நேரம் எங்களால் ஒதுக்க முடியாமல் இருக்கக்கூடும். நிச்சயமாக ஒரு தடவையாவது இரவு படுக்கைக்கு செல்லும் முன்னர் இந்த செய்முறையை நாம் செய்தால், அதாவது ஃபேஷியல் ஸ்க்ரப், டோனர், மாய்ஸ்சரைசர் இது மூன்றினையும் நாம் உபயோகப்படுத்தினால் நமது சரும பாதுகாப்பிற்கு இது பேருதவி புரிகின்றது.
நீங்கள் குறிப்பிட்ட இவை கடைகளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் இல்லையா? இப்படி கடைகளில் வாங்குகின்ற பொருட்களை நாங்கள் முகத்தில் பயன்படுத்துவது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது?
கடைகளில் வாங்கி உபயோகிக்கின்ற பொருட்களில், அதாவது அழகு சாதன பொருட்களில் பல வகையானவை இருக்கின்றன என்று நான் ஆரம்பத்திலேயே கூறினேன். ஆனாலும் நமது சருமத்துக்கு எது ஏற்றது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும். அதையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதாவது நீங்கள் ஒரு அழகு சாதன பொருள், அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்து உங்கள் கை மணிக்கட்டில் மணிக்கட்டுக்கு அருகில் ஓரளவு பூசி சில நிமிடங்கள் இருந்து அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை தெரிகின்றதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும், நிச்சயமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அது உங்களுக்கு ஒத்து போகின்றதாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லாது போனால் நீங்கள் அதை தவிர்க்கலாம். இதற்கு பதிலாகத்தான் நான் இனி வரப்போகின்ற நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வீட்டிலே நாங்கள் என்ன வகையாக வீட்டில் இருக்கின்ற சில பொருட்களை உபயோகித்தே நமது உடல் ஆரோக்கியத்தையும் சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் என்பது பற்றி உங்களுக்கு சில விளக்கங்கள் நான் கூறுவதாக இருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள், அப்போது நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
மிக நன்றி திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே. வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எம்மை அழகாக்குவது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.